திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியன்மார்களெல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள், சொல்லுகின்ற வாக்குகள் அனைத்தும் உலக உயிர்களை நோக்கி, உலக உயிர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக. இறைவன் எப்படி பெருந்தருளையானன் என்பதை இந்த உலகோருக்கு காட்டுவதற்கு நம்முடைய ஞானசம்பந்தராகிய திருக்குழந்தை இந்த அருமையான ஒரு சம்பவத்தை உலகோருக்கு எடுத்து காட்டும்படியாக நமக்கு இந்த திருப்பாடலிலே வைத்து உணர்த்துகிறார். இந்த ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் நமக்கு நல்ல நெறி காட்டுவதற்காகவே வந்தவர்கள். குருவின்றி எதுவுமே சித்தியாது. ஆகையினாலே குருவினால் தான் மந்திரோபதேசமும் பெற்று, குருமூர்த்தியினாலே தான் அங்கே ஆன்மார்த்த பூஜைக்குரிய மூர்த்தியையும் எழுந்தருளப் பண்ணி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் இலங்கும் உயிர் உள்ளவரை பூஷிப்பேன் என்ற அந்த சத்தியத்தை செய்து குருமூர்த்தியிடம் இருந்து பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெறியினை உலகோருக்கு காட்டுவதற்காக நம்முடைய ஞானசம்பந்தனாகிய அந்த திருக்குழந்தை பெருமானிடம் விண்ணப்பம் என்றார். இந்த சிவலிங்கத்தை நான் வழிபட்டு உயிரல் வேண்டும், எனவே பெருமானே எனக்கு ஞான உபதேசம் செய்வதற்கும் ஞானாசிரியன்மாரை எனக்கு நீரே காட்டி அருளல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். மூர்த்தி இருக்கிறது, இதை முறையாக ஒரு குருவிடம் இருந்து பெற்று ஞானோபதேசமும் பெற்று நான் பூஜனை செய்தல் வேண்டும். குருவின்றி சித்தி இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே எனக்கு குருவை நீரே காட்டும் என்று விண்ணப்பம் பண்ணார். அப்பொழுது மீனவும் அந்த திருக்குழந்தையினுடைய கனவிலே தோன்றி, ஞானசம்பந்தா, நீ விரும்பியபடி உனக்கு குருவினை நாம் காட்டுவோம். திருவாரூரின் கண் நீ சென்று நமது உபதேச பரம்பரையில் வந்த ஞான பிரகாசன் என்ற ஒருவன் இருக்கிறார், அவரிடம் சென்று ஞான உபதேசம் பெற்று நம்மை வழிபடுவாயாக என்று அருளானை பிறப்பித்தார். அவ்வண்ணமே இந்த இதை செய்ததோடு மட்டுமல்லாது, கணவின் கண்ணை எழுந்தருளி நீ திருவாரூரிலேயே இருக்கின்ற நம்முடைய ஞான பிரகாசரிடம் சென்று நீ குருவாக கொண்டு மூர்த்தியை எழுந்தருளை செய்து பூஜை செய் என்று அருளானை பிறப்பித்தார். ஆனால் சுவாமியினுடைய பெருந்தருணை என்னவென்று சொன்னார், இதே நேரத்தில் கமலையில் அந்த திருவாரூரில் இருக்கின்ற ஞானப்பிரகாசரின் கனவிலே சென்று, ஞானப்பிரகாசனே, சோமவார தினத்தன்று வந்து ஞானசம்பந்தன் என்ற திருநாமமுடைய ஒருவன் வருவான், உன்னை நாடி வருவான். அந்த சோமவார தினத்தன்று அவனுக்கு நீ விதிப்படி ஞானோபதேசம் செய்து சிவலிங்க பூஜையும் எழுந்தருளை பண்ணி வைப்பாயாக என்று அந்த கமலை ஞானப்பிரகாசர் கனவிலும் சென்று அருணானை செய்து விட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு கருணை பாருங்கள். இதை பார்க்கின்ற பொழுது திருநாளை போவார் புராணம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. திருநாளை போவார் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பெருமான் அவரிடம், நீ எரியடை மூழ்கி நம்மிடம் வா ஆணை பிறச்சார். எரியடை மூழ்கி நம்மிடம் வா என்று நந்தனாராக திருநாளை போவாருக்கு ஆணையிட்டார். இப்படி ஆணையிட்டதோடு இல்லாமல் தில்லைவாரந்தனர்கள் கனவிலே சென்று நம்மை அணைய விரும்புகின்ற நந்தனுக்கு, திருநாளை போவானுக்கு எரிய வைத்துக் கொடுங்கள் என்று அங்கே சென்று அருளானை கொடுத்தான். ஆக இரு பக்கமும், ஏனென்றால் எதற்காக வந்தேன் என்று வந்தவர் காரணம் கூறி தெளிய வேண்டியது இல்லாமல் பேர்முகமாக நீ போ என்று நம்முடைய ஞானசம்பந்த குழந்தைக்கும் ஆணையிட்டு வருவான் என்ற செய்தியை கமல ஞான பிரகாசனுக்கும் கூறிவிட்டார். எவ்வளவு ஒரு எளிய தன்மை வார்கள். ஆகையினாலே இந்த அருளாணையை கமல ஞான பிரகாசனுடைய அந்த கனவிலும் சென்று உரைத்து விட்டார். பின்பு நம்முடைய ஞானசம்பந்த தேசிகர் சோமசுந்தர் கடவுள் மேலே மிகுந்த ஒரு ஈர்ப்புண்டு கட்டளையை ஏற்று சோமவாரம் என்று வரும், அந்த திருக்குழந்தை என்று வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்தர் ஆகிய அந்த திருக்குழந்தையானது மதுரையிலே அந்த பெருமாள் தீர்த்தகுளத்தில் மீளவும் மூழ்கி பெருமானை நன்றாக வணங்கி வழிபட்டு விட்டு அங்கே ஒவ்வொரு அந்த தலத்தில் என்று நீங்கி ஒவ்வொரு தலமாக சென்று அங்கே திருவாரூரை அடைய முற்படுகிறார். அப்படி அடைய முற்படுகின்ற அந்த சமயத்தில் கமலையிலே இருக்கின்ற ஞான பிரகாச தேசிகர் அந்த திருக்குழந்தை என்று வரும் என்ற ஆவலோடு அந்த திருக்குளத்தின் உள்ளே இருக்கின்ற சித்தீச்சரத்தின் உள்ளே இருக்கின்ற தன்னுடைய உபாசன மூர்த்தி ஆகிய தட்சிணாமூர்த்தியின் சன்னதியிலே அங்கே கிழக்கு நோக்கி ஞானசம்பந்தராக திருக்குழந்தையின் வருகையை எதிர்பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றார். அப்பொழுது ஞானசம்பந்தராகிய அந்த திருக்குழந்தை நம்முடைய திருவாரூரை அடைந்து அந்த கமலாலய தீர்த்தத்தின் உள்ளே அங்கே தீர்த்தம் ஆடி பெருமானையை வணங்கிவிட்டு வருகின்ற பொழுது திருக்கோயிலின் உள்ளே தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானத்தில் கிழக்கு நோக்கி பெருங்கருணையோடு இருக்கின்ற ஞான பிரகாசரை தன்னுடைய திருக்கண்களால் இந்த குழந்தை கண்டது. கண்டவுடன் தமக்கு கனவில் உணர்த்தி அருளப்பெற்ற ஞானக்குறவர் இவரே என தெளிந்து தாயை கண்ட பசுக்கன்றே போல விரைந்து சென்று அவர் திருவடி மலர்களிலே வீழ்ந்து வணங்கினார். ஞானப்பிரகாசர் தன் திருவடியிலே வீழ்ந்து வணங்குகின்ற ஞானசம்பந்தரை எடுத்து தன்னுடைய கை மலர்களால் தழுவி அணைத்து அபயம் கொடுத்தார். பின்பு இந்த சன்னதியிலே வடக்கு முகமாக அமர வைத்து திருவருள் நோக்கத்தால் ஞான தீட்சை செய்தார். ஞான தீட்சை செய்ததோடு மட்டுமல்லாது தன்னுடைய திருவடியினை கமலை ஞானப்பிரகாசர் தன்னுடைய திருவடியினை நம்முடைய ஞானசம்பந்தருடைய திருத்தலைமேல் தன்னுடைய கமல திருவடியினை சூட்டி ஞானோபதேசம் செய்து சொக்கலிங்க பூஜையும் எழுந்தருளை செய்து கொடுத்தருளினார். அப்பொழுது அவர் அடைந்த அந்த ஆனந்தத்தில் பரமானந்தத்தில் நம்முடைய ஞானசம்பந்தராகிய அந்த பெருமான் தனக்கு எழுந்தருள் கொடுக்கப்படுகின்ற அந்த ஞான முறைப்படி பூஷணை செய்து வழிபட்டு சொக்கநாதர் வெண்பா என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த செந்தமிழ் பாமாலையை பெருமானுக்கு சூட்டினார். சூட்டிவிட்டு தனக்கு பேர் உபகாரம் செய்திருக்கின்ற கமலை ஞானப்பிரகாச தேசிகர் மேலே அப்படியே அன்பும் நன்றி ஊத்தும் அங்கே மேலிட ஞானப்பிரகாச மாலை என்று சொல்லக்கூடிய அருமையான நற்றமிழ் நூலினை தந்தருளினார். ஒரு ஆன்மாவினுடைய இயக்கமானது எது என்பதை அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்மான சுவாமிகள் தன் மனதிலே இருக்கின்ற இயக்கத்தை வெளிப்படுத்துவார். சிந்தை மருளை தெளிவித்து எனையாள வந்த குருநாதன் அருள் வாய்க்குமோ பயங்கிலேயே என்று சொல்லி காட்டுகிறார். என் சிந்தையிலே இருக்கின்ற மயக்கத்தை நீக்கி தெளிவித்து என்னை ஆழ்வதற்கு குருநாதன் ஆள வருவாரோ என்று இயங்குகிறார். ஆகையினாலே முக்திக்காமிகள் குருவை இணைந்து இயங்குவார்கள். மணிவாசகர் பெருமான் எங்கே குரு என்றுதான் ஏங்கி நின்றார். அதே போலத்தான் ஏங்கி நிற்கின்ற நம்முடைய ஞானசம்பந்தராகிய திருக்குழந்தருக்கு அருமையான அந்த குரு கிடைத்தவுடன் ஆனந்த மேலீட்டினாலே நன்றி பெருக்கினாலே அழகாக அங்கே ஞான பிரகாச மாலை என்கின்ற அருமையான இந்த நூலிலே செய்தருளினார். அப்படி செய்தது அருளி அங்கே சிவபூஜை செய்து கொண்டு நம்முடைய இந்த திருக்குழந்தையார் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த பெருமானுக்கு குருஞான சம்பந்தர் என்ற தீட்சா நாமமும் கொடுக்கப்படுகிறது. பின்பு ஞான சம்பந்தர் திருவாரூரிலே குருநாதனுடைய திருவடி நீழலிலே வைகி அங்கே குருவினுடைய குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டே பெருமானை தோத்திரம் வணங்கி கொண்டே வருகின்றார். எப்பொழுதுமே நம்முடைய மாணாக்கருக்கு என்ன இலக்கணம் என்பதை நம்முடைய நூல்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நூல்களிலே சொல்லுகின்ற பொழுது பிரிவினை அறியா நிழல் அது போலே என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். தன்னுடைய குருநாதரை எப்பொழுதுமே பிரியாமல் இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய குருவாகிய கமலை ஞான பிரகாசரை பிரியாமல் இருக்கிறார், இரவு பகலும் பிரியாமல் இருக்கின்றார். இது ஒரு மாணாக்கருக்குரிய இலக்கணம் என்று நம்முடைய சீர்காழி சிற்றம்பர நாடுகள் அடுத்து செய்திருக்கின்ற சுகழறு போதம் என்கின்ற நூலே மாணாக்கர் இலக்கணம் பேசப்படுகிறது. அதை மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது, இரவு பகல் நிழல் போல் இட்ட பணி செய்து, இரவு பகல் நிழல் போல், எல்லா காலமுமே அந்த குருவினது திருவடியை விட்டு பிரியாமல் இட்ட பணி செய்து, குறவர் புகழ் வாயார கூறி, அந்த பெருமானை வாயார தோத்திரம் சூதி, திருமுன் விழுந்து விழிநீர் பொழிய மெய் விதிர்த்து நின்று, தொழும் தவத்தோர் காணும் சுகர். ஆகையினாலே இரவு பகல் நிழல் போல் இட்ட பணி செய்து, குறவர் புகழ் வாயார கூறி என்று சொல்லி காட்டப்படுகிறது. இந்த உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய குருஞான சம்பந்தர் தன்னுடைய குருவாகிய கமலை ஞான பிரகாசரை இமைப்பொழுதும் பிரியாது பணிவிடை செய்து கொண்டு அங்கே வணங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நாளில், ஒரு நாளிலே எப்பொழுதுமே நம்முடைய குருமூர்த்தியானவர் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்ற பொழுது ஒரு உபச்சாரத்தின் பொருட்டாக மாணாக்கர்கள் கைவிளக்கு ஏந்தி முன்னே செல்லுவது ஒரு மரபு. இது ஒரு உபச்சாரத்தின் பொருட்டு. இது மறைஞான சம்பந்தர் முன்பாக கைவிளக்கு ஏந்தி சென்றதை எல்லோருக்கும் தெரியும். உமாபதி சிவாச்சாரியார் அவர் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கைவிளக்கு ஒருவர் ஏந்தி சென்றதை கண்டுதான் மறைஞான சம்பந்தர் பட்ட கட்டையிலே பகற்பொருள் போகுதுன்னார். எனவே இந்த குருமூர்த்திகள் செல்லுகின்ற பொழுது பல்லக்கில் செல்லுவதும் அங்கே கைவிளக்கு முன்னே செல்வதும் ஒரு உபச்சாரம். அதன்படி நம்முடைய கமலை ஞான பிரகாச திருக்கோயில் தரிசனம் செய்து விட்டு வருகின்ற பொழுது அங்கே பணிவிடைக்காரர்கள் கைவிளக்கு ஏந்தி முன்னே செல்வது ஒரு உபச்சாரம், அது ஒரு வழக்கு. அப்படி வருகின்ற நாளிலே ஒரு நாள் குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாசர் திருக்கோயில் இருந்த அர்த்தஜாம பூஜனை தரிசனம் செய்து விட்டு திரும்புகின்ற பொழுது கைவிளக்கு பணிவிடை செய்வோன் தூங்கிவிட்ட காரணத்தினாலே, வராத காரணத்தினாலே நம்முடைய இந்த குருஞான சம்பந்தரே ஒரு கைவிளக்கை எடுத்து குருமூர்த்தி முன்பாக ஏந்தி கொண்டே செல்கிறார். அப்படி கைவிளக்கை காட்டிக்கொண்டு செல்கின்ற பொழுது கமலை ஞான பிரகாசர் தன்னுடைய திருமணத்தின் முன்பு வந்தவுடன் ஞானசம்பந்தர் குருஞான சம்பந்தரை நோக்கி கமலை ஞான பிரகாசர் நிற்க என்று பணிந்தார். நிற்கு என்று கூறியவுடனே அப்படியே நின்று விட்டார். அப்படியே நின்றவுடன் உள்ளே குருமூர்த்தி சென்று விட்டார். சிறிது நேரத்திலே அங்கே பெரும் மழை பெய்கிறது. பெரும் மழை பெய்கின்ற பொழுது அங்க என்ன நடக்கிறது என சொன்னால், அந்த இடத்திலும் கூட நம்முடைய இந்த குருஞான சம்பந்தர் அசைவற்று நிற்கின்றார். அவன் ஞானம் பொருந்தியவர், அருள் நிறைந்தவர் என்று உலகோர்க்கு காட்டுவதற்காக அவர் கையிலே இருக்கின்ற விளக்கும் அவியாமல் இருந்தது. அதிகாலையிலே கமலை ஞான பிரகாசனுடைய பத்தினியானவர் அதிகாலையிலே தன்னுடைய இடத்தை திறந்து மடத்தை திறந்து வெளியே வருகின்ற பொழுது, அந்த அதிகாலை வைகறை பொழுதிலே பெய்கின்ற மழையிலே நம்முடைய குருஞான சம்பந்தர் கைவிளக்கை ஏந்தி மழையிலே நின்று கொண்டிருப்பதை அப்படியே பார்த்தார். உடனே தன்னுடைய நாகராகிய கமலை ஞான பிரகாசரிடம் சென்று அந்த காட்சியினை கூறினாள். உடனே கமலை ஞான பிரகாசர் ஓடி வந்து பார்க்கிறார். அங்கே என்ன அற்புதம் நிகழ்கின்றது? அங்கே கையிலே இருக்கின்ற விளக்கும் அணையவில்லை, அதே நேரத்தில் நம்முடைய குருஞான சம்பந்தருடைய திருமேனியிலே ஒரு துளி கூட மேல்படாமல் ஒரு கோல் தூரம் வரை சுற்றிலும் சிறை அமைத்தது போல அங்கே இருந்தது. இது எதை கொண்டிருக்கிறது? திருநெல்வேலி தலபுராணத்திலே வருகின்ற செய்தி. வேதப்பட்டரானவர் நெல்லினை காய வைத்து விட்டு தாமிரவரணி ஆற்றிற்கு தீர்த்தம் எடுக்க சென்றிருக்க நேரத்தில் பெருமழை பெய்கிறது. தான் நிவேதனத்திற்காக வைத்திருக்கின்ற படித்தர நெல் மழையினால் சேதப்பட்டு விடுமே என்று அந்த தீர்த்தம் எடுத்துக்கொண்டு குறுக்குத்துறை என்கிற தளத்தில் தாமரவர்ணி ஆற்றினை கண்டு விரைந்து வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது எந்த இடத்திலே தான் நெல்லை காய போட்டமோ அந்த இடத்திலே வேலையிட்டதை போல ஒரு துளி நீர் கூட அந்த நெல்லிலே படாமல் அங்கே வேலை அமைத்தது போல ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இதே போன்றுதான் இங்கே நம்முடைய குருஞான சம்பந்தரது மேனியிலே ஒரு துளி நீரும் படாது, ஒரு கோல் தூரம் வரை சுற்றிலும் சிறையமைத்தது போல நீர் புகாமல் இருந்தது. இந்த தெய்வத்தன்மையை உணர்ந்தார். உணர்ந்த பின்பு தன்னுடைய குருநாதர் அவரை சென்று அழகாக அவருக்கு ஒரு ஞான கட்டளை விட்டார். நீ பக்குவம் பெற்று விட்டு ஆகையினாலே உன்னுடைய விருப்பத்தின்படி நீர் உன்னுடைய இடத்திற்கு செல்வீராக என சொல்லி ஞான உபதேசம் செய்து இனி சமய பரிபாலனம் செய்து வருவீராக என்று அங்கே அருள் கட்டளை இட்டார். எனவே நம்முடைய இந்த குருஞான சம்பந்தருக்கு கமலை ஞான பிரகாசர் நீ பக்குவம் அடைந்து குருவுக்கு உரிய தன்மை எழுதிவிட்ட காரணத்தினால் இனி மற்றவர்களுக்கும் சிவஞான உபதேசம் செய்து சமய பரிபாலனம் நடத்தி வருவாயாக என்று அருளானை பிறப்பித்தார். அப்படி அருளானை பிறப்பித்தவுடன் நம்முடைய குருஞான சம்பந்தர் அதை அப்படியே சிறம்மேல் கொண்டார். இப்பொழுதுமே குருவினுடைய வாக்கு சிவவாக்கு வேத வாக்கு, அந்த குருவினது வாக்கினை அப்படியே கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்று துகளர் போதத்திலே அந்த செய்தி சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என சொன்னால், யார் ஒருவர் குருவினது வாக்கினை மீறுகின்றார்களோ, குரு பரிபாலனம் குருவாக்கு பரிபாலனம் செய்யவில்லையோ அவர்களுக்கு முக்தி இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதை அழகாக தோழர் போதத்திலே ஆசு முதல் நீங்கி அருளில் கலந்து சிவபோகம் விளைய புணர்ந்தாலும், குருவினது கடாட்சத்தினாலே நீ சிவபோகம் இடப்பெற்றாலும் வேகத்து எரிவாய் நிறைய இருப்பர் குரு சொல் பிரிவார் உலகில் பிரிந்து. குருவினது சொல்லினை யாரெல்லாம் கடைபிடியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகை பிரிந்து நரகை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே செய்தியினை நம்முடைய விவேக சிந்தாமணி என்கின்ற அந்த நூலிலே யாரெல்லாம் நரகம் சேர்வார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தந்தை உரை தட்டினவன் தாய் உரை இகழ்ந்தோன், பந்தமுற தேசிகர் தம் ஆணையை மறந்தோன். அழகா சொல்றான், பந்தமுரு தேசிகர்தம் ஆணையை மறந்தோர், சந்தமுரு வேதநெறி தாண்டியவர் நால்வர், வெண்தழலின் வாயினிடை சேர்வது மெய்கண்டி. இவர்களெல்லாம் வெண்தழலின் வாயினிடை, இவர்களெல்லாம் நரகத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை காட்டுவதற்காக நம்முடைய குருஞான சம்பந்தர் தம்முடைய ஞான குருவாய் இருக்கின்ற கமலை ஞான பிரகாசனிட்ட பணியினை தான் அப்படியே மேற்கொள்வதுதான் தர்மம் என்பதை தான் கடைபிடித்து அந்த உண்மையை நமக்கு ஞானவாக்கால் உணர்த்துகின்றார். ஒரு கட்டளை கழித்துறையால் உணர்த்துகிறார். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டது உண்டோ, எனக்கும் உடற்கும் எனதீச்சையோ, இணங்கார் புறத்தை சினக்கும் கவலையுள் ஞான பிரகாச சிதம்பர, இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்து அருளே. ஆகையினாலே நான் தேவரது ஆணையின்படி நான் நடப்பேன் என்று திருவுள்ளம் கொண்டார். உடனே குருமூர்த்தியார் கமலை ஞான பிரகாசர், ஞான சம்பந்தரே, நமது ஊருக்கு வடக்கே 2 யோசனை தூரத்துக்கு அப்பால் உள்ள மாயூரம் என்ற தலத்தில் கிழக்கு தெற்கில் யமதர்மன் வழிபட்ட அருமையான ஒரு தலம் இருக்கிறது. அகத்திய முனிவன் முதலிய முனிவர்கள் வழிபட்ட தலம் அது. வில்வ ஆரண்யம் தர்மனும் வழிபட்டது. அந்த தர்மபுரத்தை சென்றடைந்து பக்குவிகளுக்கு ஞானோபதேசம் செய்து சைவ சித்தாந்த சமய பரிபாலனம் வீடாதிபதியாக வாழ்வீர் என்று ஆணை தந்தருளினார். அதன்படி நம்முடைய குருஞான சம்பந்தர் தன்னுடைய குருமூர்த்தியை பிரிவதற்கு மனமில்லாமல் அருளானையை ஏற்று வணங்கி பிரியா விடைபெற்று திருவாரூரினை நீங்கி தர்மபுரத்தை அடைந்தார். தர்மபுரத்தை அடைந்து தர்மபுரீஸ்வரரையும் அபயாம்பிகையும் தரிசித்து வணங்கி அக்கோயிலின் மேற்புறத்தில் உள்ள வில்வ ஆரண்யத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து அதில் சொக்கநாத பெருமானை எழுந்தருளிவித்து தான் பூஷனை செய்து தம்மையடைந்த பக்குவளுக்கு ஞான தீக்கை புரிந்து ஞானோபதேசம் செய்து பற்பல அற்புத திரு அற்புதங்களை அங்கே செய்து அங்கே இறைவனது திருவருளினை ஆன்மாக்களுக்கு விளக்கிக் கொண்டு எழுந்தருள் இருந்தார். அவரது திருவாக்கில் பல ஞான நூல்கள் பிறந்தது. அந்த ஞான நூலிலே அனுபவ நூல்களாக வைத்து சொல்லப்பட்டது சிவபோபசாரம், முத்தி நிச்சயம், திரிபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல், ஷோடச கலா பிரசாத சவ்யம் என்று சொல்லக்கூடியவைகள் அனுபவ நூலாக அங்கே இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமானுடைய சரித்திரம் இன்னும் நிறைய ஞான செய்திகள் உள்ளே அடங்கியிருக்கிறது, எண்ணற்ற செய்திகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செய்தியை நான் சொல்ல மேற்கொள்ளுகின்றேன். எனவே இன்னும் எத்தனை செய்திகள் இருக்கின்றது அது காலம் வருதி இன்னொரு நாள் சொல்கிறேன் என சொல்லி சோபோபசாரம் என்பதற்கு ஒரு முன்னுரை நாம் செய்து கொண்டு நூலுக்குள் நாம் செய்வோம். சிவபோபசாரம் என சொல்லக்கூடியது இது தமிழ் மக்களால் கண்டிப்பாக பயில வேண்டிய நூல் என்பது ஆன்றோர்கள் துணிவு. நம்முடைய தர்மயாதின பண்டார சாஸ்திரங்களிலே மிகவும் மேலான நூல் என்று மதிக்கப்படுவது இந்த சிவபோபசாரம் என்று சொல்லக்கூடியது. பக்தி நெறியில் செல்லவும் இந்த பக்தி நெறியில் செல்ல விரும்புவவர்களுக்கு இந்த சிவபோபசாரத்தில் இருக்கின்ற ஒரு பாடலே போதும் என்று ஆண்டவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு பாடல் போதும் என்றால் அதனுடைய பொருள் ஒவ்வொரு பாடலும் பொருட்செய்தி பொருட்செறிவு நிறைந்திருக்கிறது என்று பொருளாகும். இந்நூல் பாடல் எண்ணற்ற பாடல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பாடலும் கருத்து கருவூலமாக ஞான செய்திகள் மிகவும் அடங்கி இருக்கிறது. இந்த நூல் பயில்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று அங்கே சொல்வது உண்டு. யார் இந்த நூலை பயில்வதற்கு அவர்களுக்கு லகுவாக இருக்கும், அவர்களுக்கு ஈர்ப்பு கொடுக்கும் என சொன்னால் முத்திக்காமிகளுக்கு. முத்திக்காமிகளாக இருப்பவர்கள் திருவருளை ஒன்றையே பெறுவதற்கு வேட்கை இருப்பவர்கள் இந்த நூலை பயில அவர்கள் விருப்பம் கொள்ளுவார்கள். எனவே பிறவி துன்பத்தை உணர்ந்தவர்கள், வீடு வேறு ஒன்றையே காதலிப்பவர்கள் இந்த நூலை விரும்பி படிப்பார்கள். இவர்கள் தீவிரதர பக்குவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகையினால இவர்களுக்குத்தான் இந்த நூல் மிகுதியாக பயன்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மேலும் நிலையாமையினுடைய பொருளினை இந்த நூல் எதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என சொன்னால் நம்முடைய பிறப்பை ஒழிக்கின்ற வழியினை இந்த நூலிலே உணர்த்தப்படுகிறது. நிலையுள்ள பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பதை அங்கே உணர்த்துகிறது. இந்த ஆன்மா திருவருள் பேற்றை அடைவதற்கு தடையாக உள்ளது எவைகள், அதையெல்லாம் தெள்ள தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அந்த தடைகளை எல்லாம் எப்படி வென்று திருவருளினை பெறுவது என்ற அந்த வழிமுறையும் கூறப்பட்டிருக்கிறது. குருவினது பெருமை கூறப்பட்டிருக்கிறது. சிவபோகம் என்றால் என்ன என்பதை பல இடங்களிலே சிவபோகம் என்ற சொல்லாட்சியை வைத்து அந்த சிவபோகத்தினுடைய ஒரு விளக்கத்தை அங்கே அழகாக கொடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சிவபோபசாரம் என சொல்லக்கூடியது சிவானந்த அந்த கடலுக்குள்ளே ஒரு ஆன்மாவானது தான் இறைவன் என்ற இரண்டும் அற்று இந்த ஆன்மா சிவமே ஆக நின்று அந்த சிவபோகத்தை அனுபவிக்கின்ற சிறப்பை சாரமாக எடுத்துக் கூடுவதால் இது சிவபோக சாரம் என்று இந்த நூல் அழைக்கப்படுகிறது. இந்த சிவபோக சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அளவிலே எண்ணற்ற நூல்களாக 139 திருப்பாடல்களை உடையதாக இருக்கிறது. 139 திருப்பாடல்களை உடையதாக இந்த நூல் இருந்தாலும் அதிலே அதற்கு முன்பாக சில நூல்கள் இருக்கிற அதுக்கு முன்பாக சில பாடல்களும் இந்த நூலுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல்கள் எவை என சொன்னால், முதலிலே நம்முடைய குருமூர்த்தியானவர் இந்த சிவபோகசாரத்தை தான் செய்வதற்கு முன்பாக குருவணக்கத்தை செய்து காட்டுகின்றார். இந்த குருவணத்தை செய்து காட்டுகின்ற பொழுது அது இந்த நூலினுடைய ஒரு தனித்தன்மையை மேலாக எடுத்து காட்டும். இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், முதலிலே இந்த நூலினை தொடங்குவதற்கு முன்பாக அழகாக குருவணக்கம் செய்வதற்கு முன்பாக அங்கே இன்னொரு யுக்தியையும் நம்முடைய ஞானாசிரியர் அங்கே கையாண்டிருக்கின்றார். என்ன இதை கையாண்டிருக்கிறார் என சொன்னால், இந்த நூலுக்கு முன்பாகவே ஒரு பாயிரச் செய்யுளை வைப்பதைப் போல நம்முடைய பெருமானவர் நம் முதலிலே ஞானசம்பந்த பெருமானது வாக்கை முதலில் வைத்து காட்டுகிறார். இந்த ஞானசம்பந்த பெருமானது வாக்கை முதலிலே வைத்து விட்டு பின்புதான் அங்கே தன்னுடைய நூலை தொடங்குகிறார். எனவே சிவோபசாரத்தை தொடங்குவதற்கு முன்பு உரைப்பாயிரம் என்ற ஒரு பெயரிலே ஞானசம்பந்தருடைய பாடலை வைக்கிறார். அதற்கு முன்பாக இந்த நூலிலே குருமூர்த்திக்குரிய தோத்திரமாக நான்கு திருப்பாடல்கள் காணப்படுகிறது. இந்த நான்கு திருப்பாடல்கள் குரு வணக்கமாக அமைந்திருப்பதை சிந்தனை செய்து கொண்டு சிவபோகசாரமாகி அந்த நூலுக்குள்ளே நாம் பிரவேசம் செய்வோம். முதலில் இந்த சிவபோகசாரம் என்ற நூலிலே முன்னராக காணப்படுகின்ற முதலிலே காணப்படுகின்ற நான்கு குரு வணக்க திருப்பாடல்கள், அந்த நான்கு குரு வணக்க திருப்பாடல்களை ஒவ்வொன்றாக சிந்திப்போம். ஒரு குருவினை எப்படி தான் உறவு கொள்ளுதல் வேண்டும் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். இரவு பகல் நிழல் போல் பிரியாது என்பார். இதை அப்படியே குரு வணக்கமாக சொல்லி காட்டுகிறார். கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பசியொடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன். வினை சொல் இல்லையே, அருமையான ஒன்று. இது தொண்டர்களுக்குரிய அடையாளத்தை சேக்கடா கூறுவார். நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்வாத உருகாலும் மறவாத குன்றார உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்றார். எனவே எப்பொழுதுமே அவன் திருவடியை மனதிலே நினைப்பதை போல தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பதனுடைய பொருள், குருவினது திருநாமத்தை குருவின்பாக நாம் கூறுதல் கூடாது, அது ஒரு விதி. ஆனால் அதே நேரத்தில் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பது மந்திர சொல்லாக மனதிலே வைத்து நா அசைய அதை ஜபமாக வைத்து அந்த திருநாமத்தை வைத்து ஐந்தெழுத்து மந்திரம் போல் உச்சாரணம் செய்தல் வேண்டும். ஆகையினாலே அப்பூதடிகள் நாவுக்கரசு நாவுக்கரசு என்று அந்த நாமத்தையே மந்திரமாக கூறியதை போல நம்முடைய குருஞான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாசனுடைய திருநாமத்தை மந்திர சொல்லாக சொல்லுகின்றார். அது எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அழகாக கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து வளர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பேசி பசியொடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பிணை சொல் இல்லையே. எனக்கு இதை விட என்னை உண்மை கட்டுகின்ற சொல் வேறொன்றும் இல்லை, சிவத்தோடு என்னை கூட்டுவிக்கின்ற சொல் வேறொன்றும் இல்லை என்று அந்த தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்கின்ற அந்த முறையின்படி அந்த குருவினது நாமத்தை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாது அந்த குருமூர்த்தியானவர் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார் என்று ஒரு அதிசயப்பத்தில் கூறுவதைப் போல தன்னுடைய குருமூர்த்தி தனக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை அப்படியே அடுத்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். வான்பார் கமலை திருஞான சம்பந்த மன்னன் எங்கோன், ஊன்பார் உடல்பவம் நீக்கிடவோ மொழியோர் வசனம், உடல்பவம் நீக்கிடவோ ஓம் மொழியோர் வசனம், என்னையோர் வார்த்தையுள் படுத்து என்று மணிவாசர் குறிப்பிட்டதை போல மொழியோர் வசனம், எனக்கு செய்தா. அது எப்படி இருந்தது? தேன்பாகு கற்கண்டின் இழ கற்கண்டு இளநீர் வளைமுறி சீனி கண்ணல் ஆண்பாலின் தித்தித்து ஊற்றாய் பெறுதல் அதிசயமே. எனவே எனக்கு ஓர் வார்த்தையிலே ஞானோபதேசம் செய்தார். அந்த ஞானோபதேசம் செய்தது என் மனதிலே என்னுடைய உள்ளத்திலே ஆனந்த ஊற்று பெருக்கெடுக்கிறது. அது எப்படி இருக்கிறது? தேன்பாகு கற்கண்டு இளநீர் வளைமுறி சீனி கண்ணல் தேங்காய் சீனி கண்ணல் ஆண்பால் பசும்பால் பசும்பாலில் தித்தித்து ஊற்றாய் பெருகல் அதிசயமே. அந்த சிவபோகம் எப்படி இருக்கிறதா? ஊற்றாய் பெருகல் அதிசயமே. எப்படி ஒரு கிணற்றின் உள்ளே அந்த ஊற்றானது ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல கமலை ஞான பிரகாசன் செய்த அந்த அதிசயத்தால் என் மனதிலே பேரானந்த பெருக்கு அங்கே ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊற்றாய் வருதல் அதிசயமே என்று கூறி காட்டினார். எஞ்சிய இரண்டு பாடல்களையும் சோபோபசாரத்தையும் அடுத்த நாள் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி, தொம்பலம்.